உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு முனைவர் காமணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேர்களே.
சார், அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளுடைய நினைவுகளை பத்தி கேள்வி கேட்கலான்னு இருக்கிறேன். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதீத நினைவாற்றல் இருக்கும். இப்ப நம்மளோட அகடமிக்ஸ் பாத்தீங்கன்னா புக்ல என்ன இருக்கோ அதை எழுதினா போதும், 100 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். அப்ப அந்த மாதிரி வெறும் நினைவுகள், அது புரிஞ்சு படிக்கிறாங்களா இல்ல அவங்க ஞாபக சக்தியாங்கிறது கூட தெரியாது, அப்படியே எழுதுவாங்க மார்க் எடுத்துருவாங்க. ஆனா புரிஞ்சு படிக்கிறது பாத்தீங்கன்னா இல்ல எப்ப கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி நினைவுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய படிக்கிறோம், புக்ஸ் வாசிக்கிறோம், நிறைய விஷயங்களை கேட்குறோம். சில பேருக்கு டைம்லி அதை எடுத்து சொல்லுவாங்க, சில பேருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து மெதுவாக ஞாபகத்துக்கு வரும், ஐயோ நம்ம சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த நினைவுகள் வந்து எங்கே பதியுது, ஏன் சில பேரால் டக்குன்னு எடுக்க முடியுது, சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, சில பேருக்கு நாள் கணக்காகும், சில பேருக்கு வராமலே போயிடும், இந்த நினைவுகளை பற்றி சொல்லுங்களேன்.
நினைவுகள் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. எல்லா உயிரினங்களுக்கும் நினைவுகள் இருக்கணும். நினைவுன்னு ஒன்று இல்லைன்னா அது அடுத்த நாள் அல்லது உணவு, தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய வாழ்க்கை இடம் எப்படின்றது தெரியாமல் போயிடும். ஒரு எலியாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு வலையை கட்டி அதில் குஞ்சுகள் இருந்தால் எப்படி வலை கட்டணும்னு தெரியணும், அது நினைவில் வச்சுருக்கணும். இது ஒன்றையும் செய்வதற்கு நமக்கு நினைவுகள் தேவைப்படுது. இந்த நினைவுகள் எப்படி மூளையில் பதியுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவதற்கு எலிகளை தான் பயன்படுத்தினாங்க. இந்த எலிகளுக்கு 3 விதமான அனுபவங்களை கொடுக்குறாங்க. அதிர்ச்சி வைத்தியம், ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே 2 அறை இருக்கும். ஒரு அறையில் இருந்தாக்கா சாதாரணமாக அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு அறையில் போனால் அதிர்ச்சி கிடைக்கும். அதுக்கு தெரியாது உள்ளே போனால் அதிர்ச்சி ஏற்படும்னு தெரியாது, ஆனால் நாம் அதுக்கு அதிர்ச்சி கொடுக்குறோம். அதோடைய மூளையில் நினைவுகளை பதிவிக்கின்ற ஒரு இடம் ஒன்று இருக்குங்க. அந்த இடம் வந்து ஹிப்போகாம்பஸ் அப்படின்னு பேர். மூளைக்கு மையத்தில் மாங்காய் வடிவத்தில் நடுமூளை இருக்குது. அந்த 2 நடுமூளைக்கும் பக்கவாட்டில் ஆட்டுக்கிடா கொம்பு மாதிரி வளைஞ்சி ஒன்று இருக்குது. அந்த வளைந்த ஒரு பகுதி பேர் தான் ஹிப்போகாம்பஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த ஆரம்ப காலத்தில் சில பேருக்கு அந்த இடத்துல கட்டி வந்திருக்கும். இந்த கட்டியை எப்படியாவது ரிமூவ் பண்ணால் தான் உயிர் காப்பாற்ற முடியும் அப்படின்றதுனால தலையை கபாலத்தை திறந்து மூளையும் திறந்து உள்ள அந்த ஹிப்போகாம்பஸை கட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம ஆபத்தான இடத்த தொட்டுட்டோன்னு. இவங்களுக்கு கட்டி எடுத்த பண்ண உயிர் பிறச்சிக்கிறாங்க, ஆனால் ஞாபகம்லாம் போயிடுது. பழைய ஞாபகம்லாம் இருக்குது, ஆனால் இப்போ நடக்கிறது எதுவுமே நினைவு இருக்கிறது இல்லை. ஒரு ஜோக்கு படிப்பாங்க, சிரிப்பாங்க, மறுபடியும் அதே ஜோக்கு படிப்பாங்க, சிரிப்பாங்க. அவங்க மனைவி உள்ள வந்தோன்னா ஆ கம் 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 அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அவன் போன பிறகு மறுபடியும் திரும்பி வந்தால் எப்போ வந்தேன்னு மறுபடியும் கேட்பாங்க. தன் மனைவின்றதே அவங்களுக்கு வந்து தெரிந்தாலும் கூட புதுசாக பார்க்குற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். தெருவில் நடந்து போவாங்க, வழி மறந்து போயிடும். இப்படி இருக்கக்கூடியது வந்து இப்போ கேம்பஸ் வந்து அப்பப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து நினைவில் வந்து பதிவுகின்ற ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. நினைவுகள் பதிவுகின்ற இடம் வந்து செர்பரல் கார்டெக்ஸ், பெருமூளைன்னு சொல்லுவோம். ஆனால் அதில் பதிவிக்கின்ற கருவி பேர் ஹிப்போகாம்பஸ். இது ரொம்ப தெரிஞ்சணும். இந்த எலிகளை வந்து 2 அறைகளை வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒரு அறை வந்து அதுக்கு அமைதியான அறை, வழக்கம் போல் அது வீடு. பக்கத்து அறைகளை நுழைஞ்சதுன்னா அதுக்கு அதிர்ச்சி கொடுப்போம். ஆனால் அதுக்கு அதிர்ச்சி கொடுக்குற ரூம்னு அதுக்கு தெரியாது. முதல்ல என்ன அதிர்ச்சி கொடுனா 3 விதமான அதிர்ச்சிகளை கொடுக்குறாங்க. ஒரு அதிர்ச்சி வந்து அந்த பெட்டியை மேலேருந்து கீழே விழற மாதிரி ஒரு அதிர்ச்சி, ஒரு உயரமான இடத்துல விழுந்த மாதிரி அதுக்கு தோணும், அப்படி ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து நிலநடுக்கம் மாதிரி, அது போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆடுறது அந்த ரூமை. 3வது வந்து ஒரு பீச்சாங்குடல் மூலம் காற்று வேகமாக பீச்சி அது முதுகில் அடிப்பாங்க. அதுக்கு என்ன தோணுன்னா பருந்து நம்மளை பிடிக்க வருது அப்படின்னு பயப்படும். நிலநடுக்கம்னு ஒரு பயம் ஏற்படும். இன்னொன்று மேலேருந்து கீழே விழுகின்ற பயம். 3வது வந்து பருந்து தன்னை பிடிக்கிற மாதிரி. இந்த 3 அனுபவமும் அதுக்கு வந்து பயம் தரக்கூடியது. இது நடக்கும் பொழுதே, இந்த அனுபவம் கொடுக்கும் பொழுதே அது மூளையில் அந்த ஹிப்போகாம்பஸ்ன்ற பகுதியில் ஒரு எலக்ட்ரோடை சொருகியிருக்கிறாங்க. அதன் மூலம் அது மனசுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத வெளியே பார்க்க முடியும். அந்த ஹிப்போகாம்பஸில் நினைவுகள் பதிஞ்சிதுன்னா உடனடியாக நமக்கு தெரியும், ஓ இது வந்து நினைவில் பதியுது அப்படின்னு தெரியும். இந்த எலியை இப்போ வந்து சாதாரண ரூமில் இருக்கும்பொழுது இப்போ கேம்பஸில் ஒரு வேலையும் நடக்கலை. இப்போ எதுவுமே நம்ம பதிவதற்கு ஒன்று மாண்ட ஒரு நிகழ்ச்சி எதுவும் இல்லை. அன்றாட வேலையை தான் அது செய்துட்டுருது. இந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே திடீர்னு அது மேலே காத்தடித்த உடனே இப்போ கேம்பஸில் சடார்னு வேலை நடக்குது, அது பதிவிக்குது. இதை பார்க்கும்பொழுது இப்போ கேம்பஸ்ங்கிற பகுதி தான் நமக்கு நினைவுகளை வந்து ரெக்கார்டு பண்ணுற வந்து பதிவு செய்கின்ற கருவின்னு தெரிஞ்சுக்குது. இது எப்படி பதியுதுன்னு வந்து செர்பல் கார்டெக்ஸில் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நினைவுக்கும் கொஞ்சம் நரம்பு செல்கள் அதுக்குன்னு ஒதுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி நரம்பு செல் வந்து சாதாரணமாக தான் இருக்குது. நினைவுங்கிறது அது பதிஞ்ச உடனே அதனுடைய தன்மை மாறிடுது. அது பேர் கிளிக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. கிளிக்குன்னு சொன்னால் ஒரு குழுன்னு அர்த்தம், ஒரு கொத்து. அப்போ ஒரு நரம்பு செல் கொத்து, ஒரு செடியிலேருந்து ஒரு சின்ன கிளையை ஒரு குழந்தை பறிச்சுட்டு வந்துச்சிங்களேன், அந்த காம்பில் வந்து ஒரு 4-5 கிளை இருக்கும், அதில் ஒரு 10-15 இலை இருக்கும், இதுதான் ஒரு கொத்து. இந்த மாதிரி மூளையில் வந்து பில்லியன் 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 கணக்கில் வந்து நரம்புகள் இருக்குது, நரம்பு செல்கள். ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது, வனம் மாதிரி, இருண்ட காடு மாதிரி. அதில் நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய மரங்களுக்குள்ள நிறைய கிளைகள் இருக்குது. அந்த ஒரு கிளையில் ஒரு பிரான்ச்சு தான் ஒரு கிளிக்கு, அது வந்து ஒரு நினைவுக்கு ஒதுக்கப்படுது. இப்போ புதுசாக ஒரு நண்பரை சந்திக்கிறீங்க, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பேர் தான் நலா அப்படின்னு பேர் வந்து அறிமுகப்படுத்தினா வச்சுங்க, உடனடியாக நம்ம அந்த பேர் இந்த முகம் இதெல்லாம் நினைவு வச்சுக்கிறோம். நினைவு வச்சுக்கும்போது அதுக்கான ஒரு கிளையில் ஒதுக்கப்பட்டு நரம்பு இது வரைக்கும் அது ஒரு வேலை செய்யாமல் இருந்து இன்றைக்கி அதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குது. மறுபடியும் அன்றைக்கி பார்த்தவங்க பேர் என்ன, அவங்க எதில் இருக்காங்க, அவங்க தானா அப்படின்னு நம்ம நினைவு கூறும்பொழுது எந்த நரம்பு மண்டலத்தில் எந்த கிளிக்குன்னு சொல்லக்கூடிய எந்த கிளையில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிங்களோ அங்கே மின்சாரம் ஓடும். அந்த மின்சாரத்தை அறியும் பொழுது நமக்கு அந்த நினைவு வருது. இதுதான் நினைவுகள் பதிகின்ற முறைகள். இந்த எலிகளுக்கு ஒரு முறை இந்த 3 அணு அதிர்ச்சியும் கொடுத்தாச்சு இல்லையா. இப்போ மறுபடியும் அந்த எலி தெரியாதனமாக அந்த ரூமுக்குள் நுழையும் போது அந்த ரூமை பார்த்த உடனே அந்த நினைவு வருது. அப்போ பார்த்தா எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல எந்த நினைவு வந்தோ அதே மூலையில் அதே செல்கள் துடிக்கிறத பார்க்குறாங்க. அப்போ பதிவு எங்கே வைக்கப்பட்டதோ அங்கே தான் நினைவு மிதிக்கிறது, அது வேலை செய்யும்போது தான் நினைவு வெளிவருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ குழந்தைகளுக்கு தினமும் படிக்க 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 என்ன நடக்குது, மூளையில் புது புதுசாக அந்த நரம்புகளுக்குள்ள இணைப்புகள் வந்து தோன்றி ஒரு புது புது கிளிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கொத்து உண்டாகுது. நரம்பு கொத்துகளுடைய இணைப்புகள் உண்டாகுது. இணைப்புகள் வந்து தற்காலிகமாக தான் இருக்கும், நிரந்தரமாகாது. ஏன், அந்த அனுபவம் வந்து தேவையா தேவையா இல்லையான்றது மூளை வந்து வெயிட் பண்ணி பார்க்கும். எலியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 அனுபவம் ரொம்ப முக்கியமானது. அதனுடைய வாழ்க்கை பிரச்சனை, பருந்துக்கிட்டேருந்து காப்பாற்றணும், மேலேருந்து விழுந்தேன் தப்பிக்கணும், பூகம்பம் வந்தால் தப்பிக்கணும், இந்த 3 அது வந்து அது தயார் நிலைக்கிறதுனால இந்த நினைவுகள் வந்து ஆழமாக பதியுது, பதிஞ்சிடுது. மறுபடியும் அந்த ரூமுக்கு வரும்போது நினைவுகள் திரும்பி வருது. ஆனால் குழந்தைங்க படித்த உடனே மறந்துடுறாங்களே ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு படிக்கும்பொழுதும் சரித்திரத்தில் வந்து அக்பருடைய காலத்தை படிக்கிறாங்க. அக்பருன்றது யார் இது குழந்தை பார்த்ததே கிடையாது. அவர் வாழ்ந்தது வருஷம் வந்து கிபியா கிமுவா, தனக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்றதெல்லாம் அது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. மூளையும் யோசித்து பார்க்கும், இதை வந்து மறுபடியும் அந்த குழந்தை பயன்படுத்துதான்னு. இந்த பயன்படுத்தலைன்னு வச்சுங்க, அது என்ன பக்கம் அழிச்சிடும். நீங்கள பிறகு ஒரு தினமும் வேலை செய்கிறீங்க, வீட்டில் எல்லா பொருளும் எடுத்து கிச்சன்லேருந்து எடுத்து வேலை செய்கிறீங்க. வேலையை முடிச்சோடனே என்ன பண்ணுறீங்க, அந்தந்த பொருள் அங்கங்கே எடுத்துக்கு போயிடுது இல்லையா. உப்பு டப்பா உப்பு எடுத்துக்கு போயிடுது, எண்ணெய் டப்பா எண்ணெய் எடுத்துக்கு போயிடுது. அதாவது அங்கே போனால் கிச்சன் வந்து பார்த்தா புதுசாக இருக்குது. இல்லை, நாங்கள் மறுபடியும் வேலையை நாம் மறுபடியும் ஈவினிங் செய்யணும்னு இங்கே எடுத்து வைக்க மாட்டீங்க, அங்கேயே வச்சு வைப்பீங்க. அதே மாதிரி மூளையிலையும் ஒரு தகவல் அன்றாடம் தேவைப்படும் அப்படிங்கிறத நமக்கு உறுதி செய்துட்டோம்னா மூளை என்ன பண்ணுது, ஓ இந்த மனிதனுக்கு இந்த தகவல் ரொம்ப அவசியம் போல இருக்குது, 2-3 தடவை நம்மளை ஃபயர் பண்ணியிருக்கிறாரு, நம்ம மேலே மின்சாரம் பாய்ந்திருக்கிறது, அப்போ இது அடிப்படி நாளைக்கும் தேவைப்படலாம்ன்றதுனால உறுதி செய்துக்கணும். இது பேர் லாங் டேர்ம் பொட்டன்ஷியல்னு பேர். இந்த லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் எப்போ நடக்கும்னா நாம் தூங்கும்பொழுது நடக்கும். நம்ம ஆழ்ந்து தூங்கும்பொழுது மூளை மட்டும் வேலை செய்யும். இன்றைக்கி இந்த மனுஷன் என்னெல்லாம் பார்த்தான், எந்தெந்த நரம்புகள் கிளிக்கெல்லாம் வந்து வேலை செய்தது, எந்தெந்த கொத்துகளில் கரண்ட்டு போச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குது. அது வழியாக கரண்ட்லாம் போகும்போது நமக்கு கனவுகள் ஏற்படும், நடந்ததெல்லாம் மறுபடியும் கனவுல வரும். வரும்பொழுது அது கனவுன்னு நம்ம சொல்வது காரணமே மூளை தன் வேலையை செய்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம படித்ததெல்லாம் வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அந்த கனவுகள் நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நரம்புகளில் மின்சாரம் பாய்ந்ததோ அங்கெல்லாம் பாய்ந்து போகும்பொழுது அது ஏற்கனவே பதியப்பட்ட நினைவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும். இந்த அனுபவம் இவனுக்கு ஏற்கனவே ஏற்பட்டுதா, ஏற்பட்டதுன்னு சொன்னால் இந்த அனுபவத்தோடு கொண்டு போய் ஓட்டவை, இந்த அனுபவம் புதுசா, இதை கொண்டு போய் புதுசாக வை. இப்போ வந்து லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 500 புக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று சோஷியாலஜி புக்கு, இன்னொன்று தமிழ் லிட்ரேச்சர், இன்னொன்று இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இன்னொன்று ஹிந்தி, இன்னொன்று சாம்ஸ்கிருதம், இன்னொன்று வந்து பாட்டனி, இன்னொன்று ஜுவாலஜி, இன்னொன்று வந்து ஃபிசிக்ஸு, ஃபிசிக்ஸ்லேயே தெர்மோடைனமிக்ஸ், இப்படி என்னென்னவோ புத்தகம் இருக்குது. இந்த லைப்ரரி என்ன பண்ணுவார், அதை கொண்டு போய் அந்தந்த செக்ஷனில் கொண்டு போய் வைக்கணும். கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரே இடத்த போட முடியாது. லைப்ரரி பெரிய லைப்ரரியில் ஒதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. இது இலக்கியமா, கொண்டு போய் இலக்கியம்னா தமிழ்ப்பா மேலே கொண்டு போ அப்படின்னு அந்த அற போவேன். அந்த தமிழுக்குள்ளேயே வந்து சங்க இலக்கியங்கள் இருக்கும், தற்கால இலக்கியங்கள் இருக்கும், அதில் வந்து இலக்கணங்கள் இருக்கும், வரலாறு பகுதியாக இருக்கும், ஆட்டோபயோகிராஃபி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே கொண்டு போய் ஆத்தர் கரெக்டாக போட்டு நம்பர் போட்டு சேர்த்தோம்னா தான் நாளைக்கு அதை ரெட்ரை பண்ண முடியும். அப்போ ஞாபக சக்தி நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் அந்த தகவலை கொண்டு போய் பத்திரமான இடத்துல வைக்கணும். வச்ச இடம் நல்லா நினைவு இருக்கணும். நினைவு மறந்து போனால் கூட இந்த இடத்துல வச்சோம், இந்த இடத்துல தான் இருக்க முடியும் அப்படின்னு தெரியுது இல்லையா. லைப்ரரியில் ரிட்ரைவல் சிஸ்டம்னு சொல்கிறோம், அதை திரும்ப பெறுகின்ற முறை. அப்போ நினைவுகளையும் நம்ம வந்து எப்படி பதிக்கணும் ஏன்னா மூளைக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுக்கணும், அனுபவத்தின் மூலம் நாம் வந்து படித்ததை நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது அந்த மூளை செய்து ஓ இந்த ஆளுக்கு நினைவுபடுத்தி பார்ப்பதனால இவருக்கு தேவைப்படுகிறது, இதனால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணி வைப்போம்னு ஸ்ட்ராங் பண்ணும். இந்த ஸ்ட்ராங்காக அந்த வலிமையாக அந்த நினைவுகளை வந்து பதிவிக்கின்ற நேரம் இரவு தூங்குகின்ற நேரம். பகலில் தூங்கினாலும் நல்லது தான், ஆனால் குழந்தைகளை தொடர்ந்து படிக்க வைக்காதீங்க. நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக படித்தோம்னா எக்ஸாமுக்கு நினைவு இருக்கும். ஆமாம், எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதை கேளுங்க, ஒன்றுமே இருக்காது. இப்படி தான் இந்த காலத்து மாணவர்கள் எல்லாருமே எக்ஸாமுக்காக அந்த தேர்வுக்கு முன்னாடி நைட்டு மட்டும் படிச்சுட்டு அதோடு அது மறந்துடுறாங்க, வாழ்க்கைக்கு பயன் இல்லாமல் போயிடுது. ஆனால் யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆர்வமாக இந்த கல்வி எனக்கு வேணும், இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இது எனக்கு வாழ்க்கைக்கு பின்னாடியெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லியிருக்கிறத நம்பி அதை படித்தோன்னா ராத்திரி நேரத்தில் அதை வந்து பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். மறுபடியும் எக்ஸாமினேஷன் முன்னாடி ரொம்ப கண்விழித்து படிக்க வேண்டியதில்லை. ஒரு முறை பார்த்தாலே எல்லாம் நினைவு வரும், எல்லாம் உள்ளே பதிந்துருக்குது. அது மறுபடியும் வந்து தொட்ட உடனே மண்கேணியில் வந்து எப்படி தண்ணீர் வந்து ஊறிக்கிட்டே இருக்கிற மாதிரி நாம் பார்த்த உடனேயே அந்த வார்த்தைகள் வந்து ஆயிரம் கதைகளை சொல்லும். பேனாவை பிடிச்ச உடனே மலமளமளன்னு தகவலெல்லாம் வரும். ஆனால் தயவுசெய்து மாணவர்களே, பரீட்சைக்கு முன்னாடி படிக்கிறத விட்டுட்டு, பரீட்சை என்றைக்கு வந்தாலும் வராவிட்டாலும் வாழ்க்கை என்ற பரீட்சையில் இது நமக்கு தேவை என்ற அக்கறையோடு அது ஆர்வத்தோடு இன்றைக்கி படித்தோம்னா அது பரீட்சைக்கும் பயன்படும், வாழ்க்கைக்கும் பயன்படும்.
அருமையாக சொன்னீங்க, பரீட்சையின்னு எடுக்காமல் வாழ்க்கை பரீட்சைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். இந்த நினைவுகளை பற்றி சொல்லும்போது இன்னொன்று சொல்லணும், சில நினைவுகள் வந்து நம்மளை வாழ வைக்கும், சில நினைவுகள் வந்து நம்மளை ரொம்ப துவண்டு போக செய்யும். துவண்டு போக செய்யக்கூடிய நினைவுகளை அகற்றி வாழ வைக்கின்ற நினைவுகளை நம்ம இன்னும் வளர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்க்கை. சரிங்க சார், இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பயிரதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சித்தர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அது வந்து உடம்பு இல்லைங்களா, உடம்புல உள்ள அந்த உயிர் அது வந்து இன்னொரு இதுக்கு போகுது. இப்போ அது மாதிரி உயிரே போகாமல் நினைவுகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரோட நினைவை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? சில சினிமாக்கள்லாம் நம்ம பார்க்குறோம், அந்த சினிமேட்டிக்காக இல்லாமல் ரியல் லைஃப்பில் அது வந்து பாசிபிளா?
இந்த துறையில் இப்போ தான் நரம்பியல் வந்து காலடி வச்சுருக்கிறாங்க, ஓரளவுக்கு இதில் கொஞ்சம் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. விஞ்ஞானபூர்வமாக இது செயல் பண்ண முடியும், ஒரு மூளையிலேருந்து எண்ணங்களை இன்னொரு மூளைக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் தான் படித்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒரு பரீட்சார்த்த முறையிலையும் செய்து பார்த்தாங்க. ஒரு குரங்கு, குரங்கு வச்சு தான் இதை ஆராய்ச்சி பண்ண முடியும், மனுஷங்கிட்ட பண்ண முடியாது. அதனுடைய மூளையில் கையை அசைப்பதற்குன்னு ஒரு இடம் இருக்கும், சொமேட்டோ சென்சரி கார்டெக்ஸ் அப்படின்னு பேர். கையை அசைப்பதற்கு, காலை அசைப்பதற்கு, கண் புருவத்தை அசைப்பதுன்னு ஒவ்வொரு உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் அசைத்து கட்டளை கொடுப்பதற்கு மூளையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து எங்கெங்கன்னு பார்த்துருக்காங்க, அது பேர் பிரெயின் மேப்புன்னு பேர். இப்போ ஒரு மூளை வரைபடம், இந்த மூளை வரைபடம் கிட்டத்தட்ட முழுமை அடைஞ்சிடுச்சு. எப்படி ஒரு நம்ம நாட்டில் எந்தெந்த ஊர் எங்கெங்கே இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ஒரு மேப் இருக்கிற மாதிரி மூளையில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வேலை நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மேப் இருக்குது. இது பென்ஃபீல்டுங்கிறவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். அப்போது இந்த கைகளை அசைப்பதற்கு உண்டான ஒரு பகுதி மூளையில் இருக்குது, அங்கே ஒரு எலக்ட்ரோடை சுருக்கிறாங்க. எலக்ட்ரோடுன்னா அந்த குரங்குக்கு எந்த விதமான ஆபத்தையும் விளைவிக்காமல் மென்மையான ஊசி ஒன்று இருக்கும். அந்த ஊசிகள் வந்து ஒரு தொப்பிக்குள்ளே உள்ளே வச்சுருப்பாங்க, ஒரு தொப்பி, தலையில் மாட்டுற தொப்பி இருக்கும், அதை வந்து கிளிப் போட்டுக்கலாம். போட்ட உடனே அந்த ஊசி உள்ளேருந்து தம் மூளையை குத்தும், எந்த விதமான வலியும் தெரியாது. அப்போ திங்க் கேப்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நைட் கேப் மாதிரி தூங்கும்போது போட்டுக்கிற கேப் மாதிரி குல்லாயை கொண்டு போய் தலையில் மாட்டிட்டோடனே எந்த எலக்ட்ரோடு வேணாலும் நம்ம வெளியே இருந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். நிறைய எலக்ட்ரோடுகள் இருக்கும், தலை முழுக்க முள்ளாக இருக்கும். அந்த தொப்பி போட்டால் முள் தொப்பியை போட்டுக்கிட்ட மாதிரி தெரியும், ஆனால் அந்த முள் நமக்கு குத்தாது. மென்மையாக அந்த தோலை வந்து தொடும், நம்முடைய தலையை கபாலத்தை தொடும். ஆனால் தொடும்பொழுது அந்த ஒவ்வொரு மின்முனையிலையும் நம்ம மின்சாரம் பாயும் பொழுது எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் அந்த மின்சாரத்தை கொடுக்கும். அப்படி செர்பல் கார்டெக்ஸில் கொடுக்கும்பொழுது இந்த குரங்கு சும்மா உட்காந்துட்டுருக்குது. இவங்க இப்போ அது கையை அசைவிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அந்த கைக்கு உண்டான மேப்புக்கு எந்த எலக்ட்ரோடுன்னு தெரியும் இல்லையா இவங்களுக்கு. அந்த கம்ப்யூட்டரில் கொண்டு போய் அந்த இடத்துல கிளிக் பண்ண உடனே அந்த குரங்கு கையை தூக்குது தன்னை அறியாமலே. அந்த இப்போ இவன் நினைக்கிறான் அது செய்யுது. இப்போ ஒரு பொருளை நாம் நினச்சி இன்னொரு பொருளை வந்து இயக்க வைக்க முடியும் அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த குரங்கு எப்போ கை தூக்குதோ அப்போல்லாம் கம்ப்யூட்டர் நமக்கு தெரியும். நம்ம கம்ப்யூட்டர் மூலம் கையை தூக்க வைக்க முடியும்னா அந்த குரங்கு அது இஷ்டப்பட்டு கையை தூக்கும்போது நமக்கு கம்ப்யூட்டர் தெரியும். அப்போ நம்ம வந்து இருட்டு ரூமில் அந்த குரங்கு இருந்தாலும் கூட அது கை காலை அசைக்கும் பொழுது என்னென்ன செய்துங்கிறத நம்ம கம்ப்யூட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. எப்படி குரங்கு கையை நம்ம அசைக்க முடியுமோ அதனுடைய இஷ்டம் இல்லாமல், அது கையை அசைக்கும் போது நாம் எப்போ அசைச்சதுன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த கம்ப்யூட்டரில் அது கையெல்லாம் அசைக்கும் பொழுது வருகின்ற சிக்னல் இருக்குது, இந்த சிக்னல் இந்த குறியீடுகளை இன்டர்நெட் மூலம் ஆகாயத்தில் பரப்ப விட்டு அட்லாண்டிக் கடலுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு குரங்குக்கு கொடுக்குறாங்க. இந்த குரங்கு கையை தூக்குனாக்கா அது இன்டர்நெட் மூலம் ஆகாயத்தில் பரவி எங்கேயோ இருக்கக்கூடிய இன்னொரு குரங்கு மூலையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோடை தூண்டி அது கையை ஆட்ட வைக்குது. அப்போது ஒருவனுடைய மனசில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியுது. இது மாதிரி ஒரு கருவி இருந்துன்னு வைங்களேன், நான் ஒரு டாக்டர், ஒரு சர்ஜரி பண்ணணும், என் முன்னாடி ஒரு பொம்மையை படுக்க வச்சுருக்காங்க, அதை நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். பண்ணும்பொழுது இன்னொரு ரோபாட்டு என்னை மாதிரியே இன்னொரு பேஷண்ட்டுக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஒரு டாக்டர் தன்னுடைய ரூம்லேருந்து வெளியே போகாமலே எங்கே வேண்டுமானாலும் தன்னுடைய திறமையால் ஒரு மனிதனுடைய நுட்பமான ஆப்ரேஷன்லாம் ஒரு ரோபாட் மூலம் செய்ய முடியும். இப்படி ஒரு மனிதனுடைய செயலை நம்ம வந்து இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியுது. இதுதான் இப்போ ஆரம்ப கால வெற்றி. எண்ணங்கள் அனுப்ப முடியுமாங்கிறது அடுத்த நிலையில் போக முடியும். இப்போ நம்ம செயலை தான் அனுப்புகிறோம். காலாட்டினா காலாடுது, கையாட்டினா கையாடுது, கை விரலில் எந்தது அசைக்கிறோமோ அதெல்லாம் செய்யும், முன்ன பின்னா செய்து இதை மாதிரியெல்லாம் நம்முடைய அசைவுகளை நம்ம வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பகிர்ந்து கொள்ள முடியுது. உங்களுடைய விருப்பம் இல்லாமல் உங்களை அசைக்க முடியும். நான் இங்கே இருந்துக்கிட்டேன், எப்படி ஒரு குரங்கு இங்கே இருந்துக்கிட்டு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குரங்கனுடைய அசைவை இது கட்டளை கட்டுப்படுத்துதோ அந்த மாதிரி அசைவுகளை நம்ம வந்து இப்போ ஜெயிச்சிருக்கிறோம். இப்படி செய்ததுனாக்கா ஆளே இல்லாமல் பைலட் வீட்டில் உட்காந்துக்கிட்டே விமானத்தை பறக்க வைக்க முடியும். விமானத்தில் வந்து ரோபாட் உட்கார வச்சிட்டோம்னா இவர் சொல்படியெல்லாம் இவர் என்னெல்லாம் வீட்டில் கையை அசைக்கிறாரோ அதே மாதிரி அதை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கோம். எல்லாருமே வீட்டிலேருந்து கூட்டு எல்லா வேலையும் செய்யலாம். இது செயலுக்காக எண்ணங்களை வந்து நீங்கள் நினச்ச மாதிரி கூடு விட்டு கூடு பாய்வது போல் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் இன்னொருத்தர் எதிரில் இருக்கக்கூடிய மனசை அத்தனையுமே அப்படியே காப்பி பண்ணி நம்மக்கிட்ட பதிவிறக்கம் பண்ணிக்கிறதோ, அல்லது என்கிட்டே அனுபவங்கள் ஐன்ஸ்டீனாக இருக்கிற நான் செய்த எல்லா தத்துவங்களையும் எனக்கு சந்ததிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு 10 வயசு குழந்தை வந்து கொண்டு அது மூளைக்குள்ளே என்னுடைய எண்ணங்களெல்லாம் பதுக்கி வச்சிட்டோம்னா அது நான் விட்ட இடத்துலேருந்து ஆராய செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு குட்டி ஐன்ஸ்டீன், நான் ஒரு ஐன்ஸ்டீன் இறந்த காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு புது ஐன்ஸ்டீன் வளர ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி முடியுமா அப்படின்னு பார்ப்பதுக்கு தான் இந்த நரம்புகளில் எப்படி எண்ணங்கள் பதிகின்றன, நினைவுகளை வந்து கிளிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கொத்துக்கள், நரம்பு செயல் கொத்துக்கள் எப்படி வந்து பதிகின்றன, எப்படி அது வந்து ரொம்ப அற்புதமாக நூலகத்தில் சேமிக்கிற மாதிரி சேமிக்கப்படுது, சேமிக்கின்ற விதம் எப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார்மில், அதையே டிஜிட்டல் ஃபார்மில் நம்ம வந்து காப்பி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. இன்னொரு 10-15 வருஷத்தில் அது வெற்றி பெற்றதுன்னா அடிப்படையான சில எண்ணங்களை மட்டும் அனுப்புவதற்கும் பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். போர்க்காலத்தில் சோல்ஜருக்கு கட்டளைகள் அனுப்பலாம், இதை டீ கோட் பண்ணி மற்றவங்க புரிஞ்சு கொள்ளாதபடி அனுப்பலாம், அல்லது மரண தருவாயில் ஒருத்தன் எண்ணிக்கிட்டுருக்கான் அதை சொல்ல முடியாமல் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுடைய எண்ணங்களை வந்து பதிவிறக்கம் பண்ணி எதனால் செத்தான், யார் கொன்னாங்க அப்படி போன்றதெல்லாம் நம்ம பெற முடியும். அல்லது மூளையிலேயே கூட இறந்த பிறகு கூட அவன் மனசில் என்னெல்லாம் நினச்சி வச்சுருக்கிறாங்கிறத வந்து நரம்புனுடைய அமைப்புகளை வைத்து கொண்டு என்னெல்லாம் எண்ணங்கள் வைத்திருந்தானோ கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஞ்ஞானம், இருந்தாலும் ஒரு இதெல்லாம் முடியக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குதுங்கிறத இன்றைக்கி நம்ம சொல்லி வைக்கலாம்.
இப்போ சொன்னீங்க போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர் அவருக்கு நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொன்னீங்க, மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் என்ன நினச்சாரு, அது மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணலாங்க சார், ஆனால் அதில் ஒரு ஆபத்தும் இருக்குது இல்லையா, தேவையில்லாத எண்ணங்கள் அதுவும் வர்றதுக்கோ போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குதானே.
எல்லா டெக்னாலஜிலையுமே இது மாதிரி நன்மையும் தீமையும் இருக்குதுங்க. ஆனால் தர்மங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், விஞ்ஞானிகளுக்கு தர்மம் ஒன்று, அது பொதுமக்களுக்கு தர்மம் வேறுன்னு கிடையாது. தர்மம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிரினத்துக்கும் ஒன்று தான். ஆனால் தர்மங்கிறது எப்பவுமே இருக்கிறதுனால எல்லா தொழில்நுட்பமும் தர்மப்படி செய்யணுங்கிறதுனால இதை நம்ம மனசில் வைத்துக்கொண்டு ஒருத்தருடைய தகவலை நம்ம வந்து பாதுகாக்குன்றது தகவல் சட்டம், தகவல் பாதுகாப்பு சட்டம் அதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஒட்டு கேட்பது, அப்புறம் ரகசிய கேமரா மூலம் ஒருத்தருடைய ஒருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கையை படம் பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மனிதனுடைய இயல்பு, இந்த மனித இயல்பு இருந்து கொண்டே தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் டெக்னாலஜி இருந்து கொண்டிருக்கும். இந்த இயல்புகளை வந்து தணிப்பதற்கு தான் நம்மளுடைய தர்மம் அறம்னு சொல்கிறதெல்லாம் இருந்து கொண்டிருக்குது. தர்மம் அறமெல்லாம் மறைந்து கூட பொருள் இல்லை, எப்பவுமே அது காப்பாற்றப்படும். தப்பு செயல்களை செய்து கொண்டு தான் இருப்பார்கள், அறமாக இருப்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். டெக்னாலஜிகள் மாறிக்கொண்டிருக்கலாம், மனிதர்கள் மாறுவதே கிடையாது. இந்த ஆபத்து எப்பவுமே இருக்கிறது, நாம் வந்து இல்லைன்னு நான் சொல்ல முடியாதுங்க.
தர்மத்தை கடைபிடிச்சா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே, நன்றி.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்களது கேள்விகளுக்கு விடையளித்தவர் முனைவர் கா மணி அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா. உங்களது கருத்துக்களும் எண்ணங்களும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 0422243105 என்ற தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள்.